வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கீதா ராகவனுடன் தமிழ் குரல். சிவபுராணம் பாகம் 14, சிவபெருமானும் சக்தி பீடங்களும். இறுதியில் தன் மனைவியான தாட்சாயணியின் உடலை ஏந்திய அந்த கணத்தில் சிவபெருமான் எழுப்பிய சத்தத்தில் இந்த அண்ட பிரபஞ்சங்களே ஸ்தம்பித்து போயின. பின் திருமால் சிவபெருமானிடம், இனி யாவையும் மாற்ற இயலாது பிரபு என்று கூறினார். திருமாலின் கூற்றிலிருந்த உண்மையை அறிந்த சிவபெருமான் தாட்சாயணியின் உடலை ஏந்தியவாறு அனைத்து லோகங்களும் அலைந்தார். சதியின் உடலானது இவர் கையில் இருக்கும் வரை இவரை எதுவும் செய்ய முடியாது என்று உணர்ந்த திருமால் தனது சக்கராயுதத்தால் சதியின் உடலை தகர்க்கின்றார். சக்கராயுதத்தால் தளர்த்த உடற்கூறுகள் இந்த பிரபஞ்சத்தின் பல்வேறு இடங்களில் விழுகின்றன. சதியின் உடற்கூறுகளை கைப்பற்ற எம்பெருமானும் அவ்விடங்களை நோக்கி பயணிக்கிறார். ஒரு பித்தனை போல் சதியின் நினைவுகளோடு அவர்களின் உடற்கூறுகளை கண்டறிந்து அதை பாதுகாக்கும் பொருட்டு இந்த பூலோகத்தில் அலைகிறார். சதியின் உடற்கூறுகளை ஒவ்வொன்றாக கண்டறிந்து அதை காக்கும் பொருட்டு சக்தி பீடங்களாக மாற்றி ஒவ்வொரு சக்தி பீடங்களும் காவலாளியாக ஒரு பைரவரையும் சிவபெருமான் தோற்றுவிக்கிறார். இவ்வாறு தாட்சாயணி தேவியின் உடற்கூறுகள் 51 இடங்களில் விழுந்துள்ளன. அந்த 51 இடங்களும் சக்தி பீடங்களாகவும் மக்கள் வணங்கும் திருத்தலங்களாகவும் உள்ளன. சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட பைரவர்களால் இன்று வரை காக்கப்பட்டு வரும் சக்தி பீடங்கள் காஞ்சிபுரம், மதுரை, கன்னியாகுமரி, கோடி தீர்த்தம், ஸ்ரீசைலம், திருச்சானூர், வாராங்கல், மைசூர், வனகுண்டி, ஜஹாந்தபுரி, கோலாப்பூர், நாசிக், துளஜாபூர், மாகர்தட், அம்பாஜி, பாவகட், பரோடா, உஜ்ஜயினி, விந்தியமலை, காளிகட், நலகந்தி, பிரம்மகிராம், புஷ்கர், பைராட், காசி, சித்திரகூட், நைமிசாரண்யம், அலகாபாத், மதுரா, கனக்பூர், பரளி, சாசரம், பாட்னா, ஷிலாங், ராதாகிருஷ்ணாபூர், குருஷேத்திரம், ஜுவாலாமுகி, ஹிமாச்சலம், ஹவுகாத்தி, ருல்காவ், வைஷ்ணவி தேவி, கந்தர்வஸ்தானம், ஷிகார்பூர், பவானிபர், சீதாகுண்ட், ஜோலார் டவுன், ஹிங்லாஞ்ச், காட்மண்ட், கண்டகி, கைலாஷ், இலங்கை. சிவனின் நிலையினை கண்டு திருமால் தாட்சாயணி தேவியின் உடலை தனது சக்கராயுதத்தால் சிறு துண்டுகளாக பிளவுறச் செய்தார். சிவனும் தாட்சாயணி தேவியின் உடற்கூறுகளை கண்டறிந்து அதை சக்தி பீடங்களாக மாற்றினார். அந்த பீடங்களை பாதுகாக்கும் பொருட்டு ஒவ்வொரு பைரவர்களையும் காவலாக நியமித்தார். தாட்சாயணி தேவியின் நினைவுகளோடு அந்த சிருஷ்டியில் பித்தனாக சுற்றித் திரிந்தார். எங்கும் எதிலும் தாட்சாயணி தேவியின் நினைவுகளே நிரம்பி இருந்தன. எம்பெருமானான சிவபெருமான் என்ன செய்வதென்று அறியாமல் இருந்தார். தாட்சாயணி இறந்துவிட்ட செய்தியை அறிந்த தரகாசுரன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மேலும் சிவபெருமான் நிலை என்ன என்று தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த தரகாசுரன் மிகவும் இன்புற்றான். தன்னுடைய மரணம் பற்றிய பயத்திலிருந்து தெளிவு பெற்று புத்துணர்ச்சியுடன் இருந்தான். சிவபெருமான் கைலாயமலையில் தாட்சாயணி தேவியின் நினைவுகளுடன் இருக்கவே என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார். அனைத்தும் அறிந்த எம்பெருமான் தன்னுடைய தனிமையை போக்கி தன்னுடனிருந்த இல்லத்தால் இல்லாததால் தாம் படைத்த இந்த சிருஷ்டியை பற்றி கவலை கொள்ளாமல் இருந்தார். மேலும் கைலாயமலையில் தாட்சாயணி தேவியுடன் இருந்த நினைவுகள் மேலும் மேலும் நினைவுக்கு வர தன்னுடைய யோக நிலையை அடைய முடியாமல் இருந்தார். தாட்சாயணி தேவி இல்லாத சிவபெருமான் யோகியாவார். எனவே தான் என்றும் அழிவு இல்லாமல் வாழ முடியும் என்ற நம்பிக்கை தரகாசுரனுக்கு பிறந்தது. அழிவில்லா வாழ்பவனாக நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான். பின்பு மூவுலகையும் கைப்பற்றி அதில் தானே அரசனாக என்றும் இருக்கவாறு முடிசூட்டிக்கொள்ள ஆசைப்பட்டான். தேவர்கள் சிவபெருமானின் இந்த நிலையை கண்டு மனம் கொள்ளாமல் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். காப்பவரான திருமாலும், இவை யாவும் நிகழ வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம், இதை யாராலும் மாற்ற இயலாது என்று உரைத்தார். மேலும் தேவர்களின் திருமாலிடம், பிரபுவே, சிவபெருமானின் புத்திரர்களால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் பெற்ற தரகாசுரன் இனி என்ன செய்வானோ என்று வினவினர். திருமாலோ, காலம் விரைந்து பதிலுரைக்கும் என்று கூறினார். சிவபெருமானின் லீலைகள் தொடரும்.